மரணத்தை வென்று உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தை சபையிலே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தளிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஏழு குத்துளக்களின் மத்தியில உலாவுகிற கர்த்தர் நீர் அல்லவோ, சபை நடுவில் உலாவுகிற கர்த்தர் நீர் ஐயா. எங்கள் மத்தியிலே நீர் உலாவுறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் மத்தியிலே எழுந்தளிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. சபையின் தலைவரே, நாயகரே, எங்கள் இரட்சகரே, தேவனுடைய குமாரனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, கனத்தையும் துதியையும் மகிமையும் உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவை உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இதுதான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. உம்மை நம்புகிற ஒருவரையும் ஒருபோது நீ கைவிடுவது இல்லை ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களை சந்தியுங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுடைய வாழ்விலே பலத்த கிடிகளை நடப்பிக்கட்டும் ஐயா. பயங்கள் நீங்கட்டும். எதிர்கால பயங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் விடுதலையோடும் நம்பிக்கையோடும் அமரிக்கையோடும் வாழத்தகத்தார். தேவனுடைய வல்லமை ஆவியாய் அதர்சனமான தேவனாய் எங்கள் மத்தியிலே உலாவுகிற கர்த்த நீர் பலத்த கிரியைகளை எங்கள் மத்தியிலே நடத்த வேண்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம் ஐயா. என் ஜனங்கள் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டறிவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி உங்களுடைய ஜனங்கள் வாழ்ந்திருப்பார்களாக, பலத்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக என்று கொண்டாடுகிறோம். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. உமை அண்டிக் கொண்டவர்களுக்கு நீர் அடைக்கலமாக இருக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா. ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்களுக்கு அல்ல கத்தாவே, எங்களுக்கு அல்ல, எங்களுக்கு அல்ல கத்தாவே, எங்களுக்கு அல்ல. உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதா, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதா. சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிற கத்தருடைய ஆவியானவரே, தொடர்ந்து நீரங்களுத்தும்படி அன்போடு வெட்டிக்கொள்ள எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவ நாமத்தை நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. டா உக்காரோ, யூ மே பி சீட்டட் ப்ளீஸ். இந்த நாள் பெரிய நாள். இந்த நாள் நல்ல நாள். கிறிஸ்தவத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நாள், அது கிறிஸ்துவின் ஒழித்தெழுதலா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். போற வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசுவுடைய பாடுகளை நாம் தியானித்தோம். அவர் சிலுவையிலே நமக்காக அறியப்பட்டதையும், பாடுகள் அனுபவித்ததையும், நிந்தனைகள் அவமானங்களை நமக்காய் சகித்ததையும், பாடுபட்டு மரணத்தை உத்தரித்து சிலுவையிலே மறித்ததையும் போற வெள்ளிக்கிழமை நாம் தியானித்தோம். ஆனால் ஒரு காரியம் சொல்லட்டுமா, இன்றைய நாள் இல்லாவிட்டால் அந்த வெள்ளிக்கிழமை குறித்து நாம் தியானிக்கிறதுல அர்த்தமில்லை. இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மை, ஆனால் அவள் மரணத்தை வந்து உயிரோடு எழுந்து அவர் தன்னுடைய தெய்வீகத்தை, தான் தேவனுடைய குமாரன் என்பதை, இறைவன் என்பதை நமக்கு நிரூபித்து அவர் இன்றும் அவர் வாழுகிறபடியால், இறைவனாக இருக்கிறபடியால், நமக்காக அவர் பட்ட பாடுகளையும் அடைந்த வேதனைகளையும் அந்த முகாந்திரத்தையும் நாம் கடந்த வெள்ளிக்கிழமை நாம் தியானித்தோம். என கருமானவர்களே, என்னதான் இயேசு நல்ல போதனைகளை போதித்திருக்கும், என்னதான் இயேசு கிறிஸ்து பெரிய அற்புதங்களை செய்திருக்கலாம், என்னதான் இயேசு நன்மைகளை செய்திருக்கலாம், ஆனால் 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 இயேசு கிறிஸ்து மரித்து போயிருப்பாரா இருந்தால் கிறிஸ்தவமும் மற்ற மதங்களைப் போல ஒரு செத்து போன ஒரு மதம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாரத்தின் முதல் நாள் ஆகிய அதிகாலையிலே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. என்னவென்றால், இந்த உலக இன்று வரைக்கும் சென்று கொண்டிருக்கிற இந்த மகாபெரிய நற்செய்தி என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என கருமானவர்களே, இந்த உலகத்திலே எல்லா கல்லறைகளிலும் ஒரு கல்லறை மாத்திரம் வறுமையாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறைகளிலும் ஒரே ஒரு கல்லறை மாத்திரம் வறுமையாக இருக்கிறது. அது நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின கல்லறையாகும். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்திலே போனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையை நாம் பார்க்க முடியும். அந்த கல்லறையிலே இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள், அவர் இங்கே இல்லை, இயேசு கிறிஸ்து இங்கே இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை இன்றும் இருக்கிறது, ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அங்கே இல்லை. ஏனென்றால் அவர் மரித்து மரணத்தை வென்று உயிரோடு எழுந்து அவர் தன்னை இறைவனாக தேவனாக இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக நமக்கு நிரூபித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். படியுங்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் முதலாவது அதிகாரம், நாம் எல்லோரும் எடுத்துக் கொள்வோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் முதலாவது அதிகாரம், நாம் வாசிக்க கேட்போம். 18வது வசனம், வெளிப்படுத்துகிற விசேஷம் முதலாவது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க.
ஆனாலும் இதோ சதா காலங்களின் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவு போலே உடையவராயிருக்கிறேன்.
மரித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். என்ன கவனிங்க, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும், எவர் லாஸ்டிங், எவர் அண்ட் எவர் அண்ட் ஃபார் எவர், எப்பொழுதும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். என கருமானங்களே, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை யாராவது சொன்னதுண்டோ? இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இவராவது சொல்ல முடியுமோ? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் சொன்னாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கேன் சொல்லி முழங்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அதே முதலாவது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. 5வது வசனத்தை மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தோர் படி. 5வது வசனம் 1:5
பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய
ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கவனிங்க, மரித்தோரில் இருந்து முதல் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதி, த கிங் ஆஃப் கிங், த லார்ட் ஆஃப் லார்ட், பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதி, அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என கரிமானவர்களே, மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர் மட்டுமல்ல, பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 8வது வசனத்தை படிங்க. 8வது வசனத்தை
இருக்கிறவரும்
இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும்
ஒமேகாவும்
பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று திருமுழம் பற்றுகிறார் சபைக்கு. மரித்து உயிர்த்தெழுந்த தேவகுமாராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு திருமுழம் பற்றுகிறார். என்னவென்றால், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர் மட்டுமில்ல, அல்பா அண்ட் ஒமேகா, ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் சபைக்கு. இப்படி எல்லாம் அவர் சொல்லி தன்னை சபைக்கு அறிமுகப்படுத்தின பின்பாடு சபைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை தன்னுடைய ஊழியக்காரர் மூலமாக சொல்லி அனுப்புறதை நாம் கவனிக்க கூடியதாக இருக்கிறது. அவைகளை சொல்லி முடியும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லப்படும், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்கப்படும் சொல்லி. இந்த வார்த்தையை நான் சொல்லி தேவனுடைய சதிக்குள்ள போறது நலமாக இருக்கும் நான் நம்புறேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். என கருமானவர்களே, உனக்கும் எனக்கும் சபையில இருக்கிற அக்கறையிலும் பார்க்க, ஆண்டவர் இயேசுவுக்கு 1000 மடங்கு அக்கறை இருக்கு என்று சத்தியத்துபடி நான் சொல்றேன். ஏனென்றால் நீயும் நானும் அல்ல, அவரே தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்திருக்கிறார். இங்க ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரணத்தை உத்தரித்தார். மட்டுமல்ல, உனக்காகவும் எனக்காகவும் மரணத்தை வென்று உயிரோடும் எழுந்து இன்றைக்கும் சதா காலங்களில் உயிரோடு வாழ்கிறார். அது மட்டுமல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியால் பிதாவின் வலது பாசத்திலே போய் உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கிரியைகளை இந்த பூமியிலே செவ்வனவே சரியாக செய்து முடித்திருக்காவிட்டால் இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்திலே உட்கார்ந்திருக்க முடியாது. ஆகவே பிதாவின் நோக்கத்தையும் சித்தத்தையும் திட்டத்தையும் அனாதி காரியங்களையும் இந்த பூமியிலே நிறைவேற்றின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனைத்தையும் செய்து முடித்த பின்பாடு பிதாவின் வலது பாசத்திலே உட்கார்ந்தாராம். என்ன கவனியுங்கள், தீர்க்கதரிசியாக இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து, ஒப்பற்ற தீர்க்கதரிசியாக இந்த பூமிக்கு வந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஆசாரியனாக பிதாவின் சமூகத்திலே பிரவேசித்திருக்கிறார். இப்பொழுது அவர் பிதாவின் வலது பாசத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து என்ன செய்கிறாராம், ஆசாரியன் என்ன செய்கிறாராம், உனக்காகவும் எனக்காகவும் பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆகவே நான் சொல்லுவேன், ஆண்டவர் இயேசுவுடைய ஊழியம் இன்னும் முடியவில்லை, அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது என்ன? இந்த பூமியில உனக்காகவும் எனக்காகவும் ரட்சிப்பின் அனைத்து காரியங்களையும் சிலுவையிலே செய்து முடித்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முழங்கினார், எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி உனக்கும் எனக்கும் மனித குண அனைத்தின் ரட்சிப்புக்குமான அனைத்தையும் சிலுவையிலே செய்து முடித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முழங்கினார், எல்லாம் முடிந்ததென்று. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எந்த ஒரு நபரும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் எந்த ஒரு புரட்சிக்காரனும் கூட நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்ற ஒரு வார்த்தை இதுவரை சொல்லதாக சரித்திரத்துடைய வரலாறு நீங்கள் பார்க்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே சொன்னார், நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்லி. பிதாவே, பூமியிலே உண்மை மகிமைப்படுத்தினே, நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன்னு சொல்லி அவர் இயேசு கிறிஸ்து பிதாவினாலே தனக்கு நியமிக்கப்பட்ட அனைத்தையும் இந்த பூமியிலே அக்குரட்டாக சரியாக செய்து முடித்து சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லி முழங்கி நமக்காக அவர் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்திலே அவர் வீட்டிருக்கிறார். என்னவாக? பிரதான ஆசாரியனாக அவர் பிதாவின் சமூகத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறார். எனக்கு அறிமானவர்களே, தீர்க்கதரிசியாக இந்த பூமிக்கு வந்த இயேசு ஆசாரியனாக பிதாவின் சமூகத்திலே பிரவேசித்திருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வரும்போது ராஜாதி ராஜாவாக வரப்போறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அறிமானவர்களே, தீர்க்கதரிசியாக இந்த பூமிக்கு வந்த இயேசு ஆசாரியராக போயிருக்கிற இயேசு ராஜாவாக திரும்பி வரப்போகிற இயேசு, இருந்தவரும் இருக்கிறவரும் வருவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர்னா, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று திருவளம் பட்டுகிறார் சபைக்கு. ஏனென்றால் இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து உனக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து குறித்த காலம் வரும் பொழுது, பிதாவினாலே தமக்கு குறித்த காலம் நியமிக்கப்பட்டிருக்கிற காலம் நிறைவேறும் பொழுது திரும்ப இந்த பூமிக்கு வரப்போகிறார். எனக்கு அருமானவர்களே, நான் ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் இருதயத்தில் ஒரு பெரிய வாஞ்சி, ஒரு தாகம், ஒரு வேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை விட மிகப்பெரிய ஒரு தாகம், ஒரு விருப்பம் ஆண்டவர் இயேசுடைய இருதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன தெரியுமா? எப்போ நான் என் பிள்ளைகளை சந்திப்பேன், எப்போ என் சபையை நான் சந்திப்பேன், எப்பொழுது நான் என் மனவாட்டியை நான் சந்திப்பேன், ஒரு பெரிய ஒரு ஆசை, ஒரு ஆதங்கம், ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இருதயத்தில் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி கேட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன். எனக்கு அறிமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தீர்க்கதரிசியாக வந்தார், ஆசரனாக போருகிறார், திரும்ப ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு. அவரை குத்தினவரும் குத்தினவர்களும் அவரை நோக்கி பார்ப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்றதை கபடிங்க, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போனது எங்கே? ஒலிவ மலை என்கின்ற இடத்திலே தன்னுடைய சீஷர்கள் ஒருத்தர் கேட்டு போனா, 11 பேரையும் கூட்டிக் கொண்டு போய் ஒலிவ மலையிலே கொண்டு விட்டு அவர்களுக்கு முன்பாக அவர்கள் கண்கள் காண, அந்த 11 பேருடைய கண்களும் காணத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை ஒரு மேகம் அப்படியே பரலோகத்துக்கு அப்படியே போய் கொண்டு எடுத்துக்கொண்டு போகுது. அப்ப இவங்க 11 பேரும் பார்த்துட்டே நிக்கிறாங்க, ஐயோ இயேசு போறாரு, இயேசு போறாரு. 11 பேரோட வந்த இயேசு இப்ப ஒலிவ மலையில நிக்கிறார். ஆனால் மேகம் வந்து அப்படியே இயேசுவை மாத்திரம் அப்படியே பிரித்தெடுத்து கொண்டு போகுது. இப்படி சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் ஒரு காரியம் நமக்கு டிக் பண்ணுது இல்லையா? எலிசா, எலியா என்கின்ற ரெண்டு தீர்க்கதரிசிகள் நடந்து போறாங்க. குறிப்பிட்ட நேரமும் இடமும் வந்த போது ரெண்டு பேரும் நடந்து கொண்டிருந்தாங்க. திடீரென பார்த்தால் அக்னி ரதமும் குதிரையும். எலியாவை எந்த ரதம் கொண்டு போறதுக்கு பாருங்க, பரலோகத்துக்கு எப்படி போயிருக்கார் பாருங்க. இந்த பூமியில தேவட நோக்கத்தையும் திட்டத்தையும் கச்சிதமாக நிறைவேற்றின அந்த தேவ மனிதனை இந்த பூமியில் இருந்து தேவன் எடுத்துக் கொள்வதற்காக பரலோகத்தில் இருந்து எந்த டீசலும் இல்லாத, எந்த பெட்ரோலும் இல்லாத, எந்த டிரைவரும் இல்லாத அக்னி ரதத்தையும் அக்னி குதிரையும் இந்த பூமிக்கு அனுப்பி எலிசாவின் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கத்தக்கதாக எலியாவை மாத்திரம் அப்படியே பிரித்தெடுத்துக் கொண்டு பரலோகத்துக்கு செல்லும் பொழுது எலிசாவால தாங்க முடியல. அவ கத்துறா, ஐயோ என் ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாக இருந்தவர் அது ஏறி போய்கள அது முகிலுக்குள்ள அது மேகத்துக்குள்ள மறையும் வரைக்கும் நாம் அதை பார்க்கல. ஆனா அது குறப்பா இயேசு கிறிஸ்து விமானத்தில் அல்ல, மேகம் அவரை கொண்டு போயிருக்கு. கண்கள் 11 பேர்ட கண்களை காணத்தக்காத அப்படியே அவர் எடுத்துக்கொண்டு போகப்படுவார். இப்படியே நம்ம பார்த்துட்டே நிக்கிறான். எதுவரைக்கும் பார்த்து கொண்டுட்டாங்களோ, எவ்வளவு நேரம் திடீர்னு பார்த்தா ஒரு தூத வாரா சொல்றான், கலிலேயராகிய மனுஷரே நீங்க இப்படி ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீங்க? உங்கள் கண்களுக்கு முன்பாக இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே அவர் திரும்பவும் வருவார். அப்ப உயிர்த்தெழுந்த நமக்கு கொடுக்கிற ஒரு முக்கியமான செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து திரும்பவும் இந்த பூமிக்கு வருவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் இந்த பூமிக்கு திரும்பி வருவார். நடக்க போறது என்ன? இது நடந்தது, இது நடக்க போறது சொல்ற கேளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்கு வந்து அவருடைய பாதங்கள் எங்கே நிக்குமாம்? இந்த ஒலிவ மலையில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்ப இந்த பூமிக்கு வரும்போது அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையிலே நிற்கும் என்று வேதம் தெளிவாக திட்டமாக கூறுறது. அப்படி ஆண்டவர் இயேசுடைய பாதங்கள் ஒலிவ மலையிலே நிற்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதை குறித்தும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. என்ன நடக்குமாம்? ஆண்டவர் இயேசுடைய பாதங்கள் ஒலிவம் மலையில வந்து நிற்கும் பொழுது அந்த ஒலிவம் மலையானது மேற்காகவும் கிழக்காகவும் இரண்டாக பிளக்கும் என்று சொல்லி வேதம் திட்டமாக தெளிவாக சொல்கிறது. அப்படி ஏன் அப்படி நடக்கும் என்று சொன்னால், அந்திகிறிஸ்துடைய காலத்தில் அந்திகிறிஸ்துடைய பின் 3 ஆண்டுகள் மகா உபத்திரவ ட்ரிபுலேஷன் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இதுவரை உலகத்திலே நடந்திராத மகா உபத்திரவங்களும் இரத்த கலரிகளும் கொடுமைகளும் கொடுமையான செயல்களும் அந்த நாட்களிலே அந்திகிறிஸ்துடைய காலத்திலே நடக்கும். ஏனென்றால் அந்திகிறிஸ்துவை எந்த கோர்ட்டுக்கும் கொண்டு போகலாது, எந்த குற்றத்தையும் சாட்டி அவனை கிரிமினல் குற்றவாளியாக்க முடியலாது, எவராலும் அவனை ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு அவன் பலத்த சமர்த்தன் உள்ளவனாக உலக பொருளாதாரத்தை சரி செய்கிறவனாக அந்திகிறிஸ்து தோன்றுவான். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்று வரைக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனையை தீர்க்க முடியாதபடி இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக கூட செய்தியில பார்த்திருப்பீர்கள், அமெரிக்க ஜனாதிபதி திடீரென விஜயம் செய்திருக்கிறார். என்ன சொன்ன? நெகோசியேஷன், பேச்சுவார்த்தை. என்னத்துக்கு? இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனருக்கும் சமாதானம் கொண்டு. ஆனா அது முடியாத ஒரு காரியம். ஆனால் இந்த அந்திகிறிஸ்து வந்து அதை சமரசமாக கச்சிதமாக தந்திரமாக தீர்த்து வைக்கிறவனாக இருப்பார். ஏனென்றால் அவர் ஆலயத்தை கட்டி கொடுக்கப்படும், யூதர்கள் வந்து அதில் பலியிட வேண்டும். பிற்பாடு அவர் பலியை அவன் ஒளியப்படி அந்த ஆராதனை கூட்டத்தில் அவர் தன்னை தானே நிறுத்துவான் என்று சொல்லிதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்றது. இவையெல்லாம் இனிமேல் நடக்க போற சம்பவம். ஆனா நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். என்ன கருமான தேவட பிள்ளைகளே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய சத்தியத்தின்படி வாழ்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்து தேவனோடு வாழுகிற தேவட பிள்ளைகள் சபையானது இதை குறித்து அதிகம் கவலைப்படவோ பயப்படவோ அவசியமே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த கிறிஸ்து காலத்தில் நீ இருக்க மாட்டாய், அந்த கிறிஸ்து காலத்தில் இருக்க மாட்டார். அதிகம் அவசியம் இல்லை. ஆனால் என்ன நடக்க போகுது என்பதை நீ தெரிந்து வச்சிருக்க வேண்டியது அவசியம். ஆனால் அந்த கிறிஸ்து காலத்திலே நீ இருக்க மாட்டாய். ஏன் தெரியுமா? நீ உத்தமமாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்றபடியா, சத்தியத்தின்படி வாழ்கிறபடியா, சத்தியத்துக்கு சாட்சியாய் வாழ்கிறபடியா? ஆண்டவர் இயேசு அந்த கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்பே சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ உன்னையும் அவர் எடுத்துக்கொள்ள. ஆகவே அந்த கிறிஸ்துவின் காலத்துக்கு நீ அதிகம் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சபையில இருந்தும் ரட்சிக்கப்பட்டும் சபையில இருந்தும் சத்தியத்தை கேட்டும் கைவிடப்பட்டால் அதை போல ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பமான ஒரு நிகழ்ச்சி அவருடைய வாழ்வில் கிடையவே கிடையாது. இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைய கிறிஸ்தவ சபைகளில் நடமாடுகிற ஒரு வசனம் என்ன தெரியுமா? கைவிடப்பட்ட சபை என்று சொல்லி. இப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கைவிடப்பட்ட சபை என்கின்ற ஒரு சபையை வேதத்தில் நீங்க பார்க்க முடியாது. கைவிடப்பட்டவன் கர்த்தரோடு நடக்காதவன், கைவிடப்பட்டவன் கர்த்தரை தேடாதவன், கைவிடப்பட்டவன் கர்த்தரை அறிந்தும் அவரபடி வாழாதபடியால் கர்த்தர் அவரை விட்டு கைவிட்டு விட்டார். கைவிட்டப்பட்ட பாடு இயேசு கிறிஸ்து, கைவிட்டப்பட்ட இயேசு கிறிஸ்துனாலே கைவிடப்பட்ட பிற்பாடு சபை இருக்காது. இந்த சபை தான் இயேசு எடுத்துக் கொள்ள போறாரு. ஆகவே கைவிடப்பட்ட ஒரு சபை எனக்கு இந்த சபை இந்த பூமியில இயேசுடைய இயேசு சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு இருக்கவே இருக்காது. ஆகவே போலிகளை நம்பி ஏமாறாதீங்க, ஆயத்தமாறுங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவர் இயேசுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். அல்லது ஆண்டவர் இயேசு அதற்கு முன்பாக மத்திய ஆகத்தில் சபையை சந்திக்க ஆயத்தமாக இருக்கும் பொழுது அவரை சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம், நம்மை ஆயத்தப்படுத்துவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்தும். Jesus Christ is coming soon, return to the earth. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வருகிறார். அவருடைய வருகை கூடிய அனைத்து அடையாளங்களும் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையாக சத்தியத்தை அறிகிற ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் அறிவான், தெரிவான், புரிவான் என்று சத்தியத்தை படி நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு அறிமுகங்களே, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கலிலியா மனுஷரே, நீங்கள் ஏன் இப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்க? கிறிஸ்துவானவர் எப்படி பண்ணாரோ அப்படியே திரும்பி வருவார். எனக்கு அறிமானவர்கள் நடக்க போறது என்ன? இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் ஒளிமலை நிற்கும் பொழுது அது மேற்கும் கிழக்குமாக பிரியும் பொழுது என்ன நடக்குமா தெரியுமா? அந்த கிறிஸ்துடைய உபத்திரவத்துக்கு தப்புவதற்காக யூதர்கள் அந்த பிளவின் வழிவாக ஓடி போவார். ஆகவே ஒளிமலை ஏன் பிளக்க போகிறது? ஒளிமலையில இயேசு கிறிஸ்து பாதங்களை ஏன் பதிய போதுன்னு சொன்னா நான் சொல்லுறேன் கேளுங்க. அந்த மலை இரண்டாக பிளக்கும் பொழுது அந்த கிறிஸ்துடைய உபத்திரவத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்காக அந்த மலை நடுவே அவர்களது பிளவுண்ட மலை நடுவாக அவர்கள் ஓடி தப்பித்துக் கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவார். ஏனென்றால் அந்த கிறிஸ்துவின் மகா உபத்திரவ காலத்திலேதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை குத்துனவரை நோக்கி பார்ப்பார்கள் என்கின்ற வேத வாக்கியம் அப்பொழுது நிறைவேறும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கும் மகிமை உண்டாகும். எனக்கு அறிமானவர்களே, இயேசு கிறிஸ்து எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படியே திரும்பி வருவார். போகட்டும், இப்ப என்ன கவனிங்க, நான் உங்களுக்கு கேட்கிறேன், இந்த உலகத்துல யாருக்காவது உயிர்த்தெழுதல் கொண்டாடுறாங்களா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல யாரோ கடவுள் என்றா, ஏதோ கடவுள் என்றா, எப்படி, ஆனா எந்த கடவுளுக்காவது உயிர்த்தெழுதல் கொண்டாடுறாங்களா? எவருக்காவது உயிர்த்தெழுதல், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம்தான். உலகமெல்லாம் பப்ளிக் ஹோல்டே கொடுத்து ஆண்டவரை அறியாதவனா இருந்தாலும், ஏற்றுக்கொள்ளவதாக இருந்தாலும், உலகம் முழுவதும் பப்ளிக் ஹோல்டே கொடுத்து ஆண்டவரா ஏற்று நாளைக்கு கூட ஒரு ஃபைட் ஆகும். என்ன காரியமானவர்கள், எதற்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்? உங்களுக்கு ஒரு நச்சு சொல்லட்டுமா? இந்த தேசத்தின் முதலாவது ஜனாதிபதி என்ன சொன்னார், முதலாவது சென்சலஸ் என்ன சொன்னார் தெரியுமா? ஜெர்ம தேசத்தின் முதலாவது சென்சலஸ் சொன்ன வார்த்தை தெரியுமா? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அப்பால இந்த தேசத்துக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்று சொன்னாராம். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்பால இந்த தேசத்துக்கு ஒரு நம்பிக்கை. ஆகவேதான் அந்த தேசத்தை தேவன் ஆசீர்வதித்தார். ஆனா இன்றைக்கோ இந்த சந்ததி அவரை விட்டு போய்கொண்டிருக்கிறதையும் பல ஸ்டேட் பில்டிங் கூட விற்பனையாகி கொண்டிருக்கிற பரிதாப நிலைமை நமது கண்கள் காணுகிறது. நமக்கு வேதனையாக இருக்கபடியால் நாம் ஊக்கமாக உண்மையாக கத்திரத்தில் மண்டாடுவோம். ஆண்டவர் திரும்ப இந்த தேசத்தில் ஒரு எழுப்பதில் ஒரு சீர்திருத்தத்தை மாற்றி தூத போன்ற ரிபைவலிஸ்ட் எழுப்புதல் வீரர்களை ஆண்டவர் இந்த தேசத்திலே எழுப்பும்படியாக கருத்தாக ஊக்கமாக நாம் செயல்படுவோம். என கருமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனால் அவர் சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். இப்ப படியுங்க கொலோசியர் இரண்டாவது அதிகாரம், சீக்கிரமா வாருங்க நேரம் போது. கொலோசியர் இரண்டாவது அதிகாரம் 14-15 நான் வாசிக்க கேட்போம். கொலோசியர் இரண்டாம் அதிகாரம் 14-15
நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து துரைத்தனங்களை வெளியரங்கமான
கோலமாக்கி
அவைகளின் மேல் சிலுவையில் மேல்
கவனிங்க, அவைகளின் மேல் சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. என்ன கருமானவர்களே, பிசாசின் துறைத்தனங்கள், அந்தகாரங்கள், அதிகாரங்களை சிலுவையில இயேசு கிறிஸ்து உரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. அது சிலுவையில நடந்தது என்ன? சிலுவை நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், சிலுவையில ஆடுகள் அடித்து இயேசுவை கொன்றார்கள். ஆனா உண்மையாக நடந்தது என்ன? நடந்தது என்ன? பிசாசின் துறைத்தனங்கள், அந்தகாரங்கள், அதிகாரங்களை துறைத்தன அதிகாரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து பிசாசின் அதிகாரங்களை உரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதாமினாலே பிசாசுக்கு கையளிக்கப்பட்ட அனைத்து அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரிந்து கொண்டார்.
ஆகவே தன்னுடைய அப்போஸ்தலருக்கு இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னால், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆங்கிலத்தில் நத்திங் வில் ஹர்ட் யூ எழுதப்பட்டிருக்கு. என்ன கரிமானவர்களே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சிலுவையிலே பிசாசின் அதிகாரங்களை உறிந்து கொண்ட தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றின சீஷர்களை அப்போஸ்தலரை பார்த்து சொன்னார், சர்ப்பங்களை பிசாசின் சகல அதிகாரங்களை மேற்கொள்வதற்கு நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்றார். ஆகவே சிலுவையிலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், பிசாசின் துறைத்தனங்கள் அதிகாரங்கள் அந்தகாரங்கள் என்ன செய்தார், அந்த வல்லமைகளை பிசாசின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒறிந்து கொண்டார். அது மட்டும் இல்ல, இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா, வேதத்தில் முதல் தீர்க்கத்தில் சொன்ன தெரியுமா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன முதலாவது தீர்க்க தரிசனம் கச்சிதமாக சிலுவையிலே நிறைவேற்றது. ஆகவே ஆண்டவர் இயேசு சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கினால் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பிசாசை வெட்டி கொண்டார். ஆகவேதான் நான் பேத பிசாசின் கிரியைகளை அழிக்கிறதுக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். காலகாலமாய் மனித குலைக்கு அடக்கி ஆண்டு கொண்ட சத்துருவின் வல்லமைகளை அதிகாரங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உறிந்து கொண்டது மாத்திரமில்லை, அந்த அந்தகார வல்லங்கள் மேலே தன்னை பின்பற்ற தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசு அதிகாரமும் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்படி என் நாமத்தில் பிசாசிகளை துரத்துங்கள், cast out the demons. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களை யாவனே சொல்லி கொடுத்த பட்டியல நம்பர் ஒன்னாக ஒன்னாக வாரது என்ன தெரியுமா, முதலாவது என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துங்கள், என் நாமத்தில் பிசாசுகளை துரத்துங்கள். command is disciple. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சிறுவையிலே பிசாசின் அதிகாரங்களை உறிந்து கொண்டார், வெளியரங்கமான கோலமாக்கினார், அவன் தலையை நசுக்கினார். ஆகவே சிறுவையிலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. நான் சொல்றதை கேளுங்க, உலகத்தில் பில்லி சூனிய கட்டுகள் இருக்கிறது உண்மை, மாந்திரிக தந்திரங்கள் இருக்கிறது உண்மை, செவ்வின சூரியங்கள் உண்மைதான். ஏனென்றால் அவைகள் பிசாசுகளோடு தொடர்பு கொண்டு செய்யப்படுகிற காரியங்கள். பிசாசுகள் இருக்கும் வரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், பிசாசோடு தொடர்பு கொண்டவர் இருக்கும் வரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். ஆனால் ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா, எந்த பிசாசின் கிரியைகள் மேலும், எந்த பிசாசின் அதிகாரங்கள் மேலும், எந்த பில்லி சூனிய கட்டுகள் மேலும் உயிர்த்தெழுந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக விசுவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வெற்றி உண்டு என்று
அடக்கம் பண்ணப்பட்டிருந்தா நாம் இப்படி எப்படி கூடி வாரது? எந்த நாமத்தில் கூடி வர்றது? What is our hope in our future? நம்ம எதிர்காலத்துக்கு குறித்து நமக்கு என்னதான் நம்பிக்கை இருக்கிறது? இந்த உலகத்துக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரே ஒரு ஒப்பற்ற நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்ப நான் வாசிப்பவே லூக்கா எழுதுகிற 24வது அதிகாரம், ஹோட்டலேருந்து படிக்க, ஹோட்டலேருந்து வாசி, சீக்கிரம் படி.
வாரத்தின்
முதலாம் நாள் அதிகாலை. இங்க பாருங்க, எந்த அடிப்படையில இந்த ஞாயிற்றுக்கிழமையில சபை கூடி வருது தெரியுமா? என்ன அடிப்படையில சபை ஞாயிற்றுக்கிழமையில இங்க கூடு தெரியுமா? இதுதான் காரணம். வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு. சரித்திர நாயகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டார். வாரத்தின் முதல் நாள்
வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள்
இதெல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாங்க. பொறுங்க, உமக்காக மறிப்போம் சொல்லி எல்லாரும் சொன்னாங்க இருக்கு. ஆனா இப்ப எங்க எல்லாம் ஓடிதான், துண்டு துணியை கூட்டு கூட ஓடிதான். அது மட்டும் இல்ல, ஒழிச்சிட்டு இருக்க. ஆனா பாருங்க பொம்பளைங்க, அவங்கதான் இருட்டோட எழுப்பி போறாங்க. சொல்றேன் பின்னுக்கு வாசி படி.
கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறை நடத்துக்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த ரெண்டு பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த ரெண்டு பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார்.
பாருங்க, எல்லாரும் சொல்லுங்க, அவர் இங்கே இல்லை. சொல்லுங்க, அவர் உயிர்த்தெழுந்தார். சொல்லுங்க, திருவாயத்திறந்து சொல்லுங்க, அவர் உயிர்த்தெழுந்தார். சொல்லுங்க, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கல்லறையில இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த வாக்கியம் தான் அங்கே பொறிக்கப்பட்டிருக்க. அன்றைக்கும் மில்லியன் ஆஃப் பில்லியன் ஏராளமான ஜாத்திரிகள் அங்கு போய் அந்த கல்லறையை, வெறும் கல்லறையை போய் பாக்குறாங்க. இயேசு கல்லறைக்கு தட்டா காட்டிட்டு போயிட்டார். நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா, கவனி, இயேசு கிறிஸ்துவுடைய உடல் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கு. நல்லா கவனி, மரண ஆக்கினை அடைந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உடல் சரீரம் சிலுவையில் ஆணிகள் தொங்கிட்டு இருக்கு. ஆனா அப்போ சொல்றவங்க சீசர்கள் எங்க யூதர்களுக்கு பயந்ததுனால் வீட்டை போட்டு உள்ள இருக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? இயேசுவுக்கு அந்தரங்க சீசனாக இருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப். யார் அவன்? அந்தரங்க சீசன். இங்கதான் கவனிக்கும், இயேசு மூன்றரை ஆண்டுகள் பின்பற்றி உம்மோடு சாபமோடு சொன்னவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க? வீட்டை போட்டி இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனாக இருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு துணிந்து போய் பிலாத்துவிடத்தில் இயேசுவின் சர்வத்தை கேட்டான் என்று. அவர் இத்தனை சீக்கிரமாக மறித்து போய்விட்டாரா என்று பிலாத்துவிடம் ஆச்சரியப்பட்டார். ஏனென்றால் இயேசுவுக்கு அங்காலை வலது பக்கம் இடது பக்கத்தில் ரெண்டு கல்லர், உங்களுக்கு தெரியுமா, ரெண்டு கல்லருடைய கால் எலும்புகளை முறித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனா இயேசுடத்துல வந்த போதோ அவர் ஏற்கனவே மறித்திருந்தபடியால் அவருடைய காலெலும்புகள் முடிக்கப்படவில்லை. யூ நோ வாய்? ஏன் தெரியுமா? வசூல நிறைவேணுமே. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பஸ்க ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும், பழைய ஏற்பாட்டில் பஸ்க ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். அந்த பஸ்காவுடைய ரியாலிட்டி இயேசு கிறிஸ்து தான். இதை குறித்து பேசலாம். என்ன கவனிங்க, பஸ்க ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும், ஆனா அதுகள் எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படக்கூடாது. இது பழைய ஏற்பாட்டில் சரீரம் சிலுவையில் தொங்கிட்டு இருக்குது. இப்ப
வெளிப்படையான அப்போஸ்தலன் ஒழிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்தரங்க சீசனாக இருந்த அரிமத்திய ஊரனாக யோசேப்பு மட்டுமில்ல, அவனோட இன்னும் ஒரு அந்தரங்க சீசன் கலந்து கொண்டான். யார் தெரியுமோ? நிக்கோதேமு. இரவின் காலத்திலே, இரவு காலத்திலே யூதர்களுக்கு பயந்ததனால் அந்தரங்கமாக இயேசுவை சந்தித்த நிக்கோதேமுக்கு தான் யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் மிகப்பெரிய சத்தியத்தை இயேசு சொன்னார், மறுபடியும் பிறந்தாலுடைய தேவராட்சியத்தில் பிரவேசிக்க மாட்டா என்றும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தாலும் தேவராட்சியத்தை காண மாட்டா என்கிற மிகப்பெரிய சத்தியத்தை இந்த அந்தரங்க சீசனுக்கு தான் இயேசு சொன்னார் என்பதை நாம் அறிவோமே. ஆகவே அந்தரங்க சீசனாக இந்த ரெண்டு பேரும், நிக்கோதேமும் அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பும் தான் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்க முடியாது. உனக்கு ஒரு காரியம் தெரியுமா? இப்படிப்பட்ட காரியத்துக்கு ஒரு துடிச்சல் வேணும். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு எதிரி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் காணக்கூடாது. ஆகவே வானத்துக்கு பூமிக்கு நடுவில் சிலுவையில் தொங்க வச்சு அவரை கொலை செய்யணும் சொல்லி யூதர்கள் திட்டமிட்டார். இன்னும் ஒரு ரகசியம் உங்களை சொல்றேன், கேளுங்க. இப்ப என்ன கவனிங்க. யூதர்களுக்கு ஒருவனை கல்லால் எறிந்து கொள்வதற்கு அதிகாரம் இருந்தது. நான் சொல்றேன், நல்லா கவனி. யூதர்களுக்கு ஒருவனை கல்லால் எறிந்து கொள்வதற்கு அதிகாரம் இருந்தது. பழையப்பாட்டை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓய்வு நாளில் உறவு புறை கொடுத்த ஒருவனே கல்லறிந்து கொண்டது உங்களுக்கு தெரியும், வேதத்தை படித்து உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு புரியும். அதே போல புதிய பாட்டில கூட முதல் ரத்து சாட்சியாகிய ஸ்தேவானை என்ன செய்தார்கள்? கல்லறிந்து கொண்டார்கள். நான் கேட்கிறேன், ஸ்தேவானை கல்லறிந்து கொள்வதற்கு பிலாத்துட போய் அனுமதி கேட்டார்களா? நோ. இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இருந்த நாட்களில் பொல்லாத பாவத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து இயேசுக்கு நடத்தி என்ன கேட்டாங்க? மோசேடைய நியாயப்பிரமாணம் இப்படி சொன்னது, இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து நீர் என்ன சொல்லுகிறீர்கள்? ஆகவே யூதர்களுடைய மத சம்பந்தமான அதிகாரத்தை ரோம பேரரசுகளுக்கு கொடுத்திருந்தது, கல்லறிந்து கொள்வதற்கு அதிகாரம் இருந்தது. ஆனால் சிலுவையில் அறைந்து கொள்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவேதான் சனகரிக சங்கம் என்ன செய்தது? ஆசாரியோட பிரதான ஆசாரியோட சேர்ந்து இயேசுவை தேசாதிபதியாக பிலாத்துடத்தில் கொண்டு போனது. இயேசுவை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டுமா அவன் அனுமதி கொடுத்தே ஆகும். ஏன் தெரியுமா? ஸ்தேவான கல்லால் அறிந்து கொண்டது போல இயேசுவை கல்லால் அறிந்து கொள்ள முடியாது. யூ நோ வை? அப்படி செஞ்சிருந்தா ஆண்டவருடைய வேதம் பிழைச்சிருக்கும், வேத வசனம் பிழைச்சிருக்கும். ஆகவே சத்தியம் மரத்தில் தூக்கப்பட்ட ஏவனும் சபிக்கப்பட்ட ஒன்று எழுதப்பட்டிருக்கிற கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் 13 வசனம் சொல்றபடி, இயேசு கிறிஸ்து கல்லால் அறிந்து கொல்லப்படக்கூடாது, வாளால் வெட்டி கொல்லப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து எழுதப்பட்டபடிய மரத்தில் சிலுவையில் சபிக்கப்பட்ட ஒரு மனிதனை போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் வானத்துக்கு பூமிக்கு நடுவில் தூங்கினார் என்று சத்தியம் சொல்கிறது. சாபமில்லாத அவர் நமக்காக சாபமானார், பாவமில்லாத அவர் நமக்காக பாவமானார். சாபமாக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? சாபத்தில் இருக்கிற நம்மை மீட்பதற்காக அவர் சாபம். இப்படி நான் பேசிட்டே போகலாம், ஆனால் இந்த செய்திக்குள்ள நான் போட்டு இப்ப என்ன கவனிங்க, இந்த உலகத்துல உயிர்த்தெழுதல கொண்டாடுற ஒரே ஒரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்ன கவனிங்க, நான் செய்திக்குள்ள போறோம். இந்த உயிர்த்தெழுதலே நாம் கவனிக்க முடியும் முக்கியமான 4-5 குறிப்புகளை நான் சீக்கிரமாக சொல்லிட்டு நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். உயிர்த்தெழுதல் நாளிலே நாம் கற்றுக்கொள்ள முடிய முக்கியமான செய்திக்குள்ள நாம் கடந்து செல்ல போறோம். படிங்க, ரோமருக்கு நிறுவம் 5 வசனம். சீக்கிரம் படிங்க, ரோமருக்கு நிறுவம் 5 வசனம். எல்லாரும் படித்துக்கொள்ளுங்க, வாசிங்க. ரோமருக்கு நிறுவம்
5 சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாயிருக்கிறார்.
உயிர்த்தெழுந்ததினாலே அப்படி இருக்க பாருங்க, பைபிள்ல உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார். பை ஹிஸ் ரெசரக்ஷன் ஹி போஸ் ப்ரூவ் ஹிம்செல்ஃப் இஸ் தி சன் ஆஃப் தி மோஸ்ட் ஹை. உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமார். அப்ப உயிர்த்தெழுதல் எண்ணத்தை பறைசாட்டுகிறது. உயிர்த்தெழுதல் எண்ணத்தை இன்றைக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. சொல்றேன் கேளுங்க, இன்றைக்கு மாத்திரமில்லை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை கொண்டாடுறது. வருஷத்துல 52 வாரமும், வருஷத்துல 52 ஞாயிற்று கிழமைகளிலும் கூட ஆண்டவர் இயேசுவோட உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாட முடியும். ஏனென்றால் வாரத்தின் முதலாகிய ஒவ்வொரு ஞாயிறும் நமக்கு அறிவிக்கிற நற்செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அப்படியா? சோத்திரமா. இயேசு பெத்லகேமிலே பிறந்தார் அப்படியா நல்லது. இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார் அப்படியா நல்லது. இயேசு கிறிஸ்து நன்மை செய்தார் அப்படியா நல்லது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார் அப்படியா நல்லது. இயேசுவை கல்லறையில் அடக்கம் பண்ணார்கள் அப்படியா நல்லது. இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாள் கொஞ்சம் போயிட்டு இன்றைய நவநாகரிக உலகம் ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை நம்ப மறுக்கிறது. ஆனா நான் உங்களை சொல்கிறேன், இன்றைக்கு ஒரு சில பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை நம்ப மறுக்கலாம். அதனால ஆண்டவர் இயேசுவோட உயிர்த்தெழுதல் ஒரு காலம் பொய்யாகாது. எனக்கு அருமானவர்களே, அன்றைக்கு இருந்த ஆசாரியர், பிரதான ஆசாரியர் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலை மறைப்பதற்காக அதை கண்ட சேவகர்களுக்கு பணம் கொடுத்து மறைத்தார்கள். ஆகவே அந்த சந்ததி இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் பெரிய ஆச்சரியம் இல்லையே. ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, இயேசு மருத்துவரில் இருந்து உயிர்த்தெழுந்தபடியால் அவர் பலமாக நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமார். என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனாலே என்ன நடக்கிறது, அவர் தேவனுடைய குமார் சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இப்ப ஒரு கேள்வி வருது, இயேசு கிறிஸ்துவை ஏன் தேவனுடைய குமார் என்று உயிர்த்த நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை ஏன் சிலுவையில் அறைந்து கொண்டார்கள் தெரியுமா? சனகரின் சங்கத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கைகள் கட்டப்பட்ட நிலையில குற்றவாளி போல நிற்கும் போது பல புச்சாட்சிகளை சொன்னார்கள். ஒன்று ஒத்து வரல, நிரூபிக்க முடியல. இறுதியாக ஆசாரியான் எழுந்தார். பிரதான ஆசாரி கேட்டான், அவன் வந்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா சொல். அப்பதான் இயேசு வாயத்திறந்து சொன்னார், இது முதல் மனுஷகுமாரன் பிதாவின் வலது பாசத்துல வீட்டிருப்பதை எல்லாம் நீ காடுபிடி சொன்ன பொழுதுதான் பிரதான ஆசிரியர் வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டார். தேவ தூஷணம் சொன்னான். என்ன தேவ தூஷணம்? இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரனாக சொன்னது பிரதான ஆசிரியர் சொன்ன தேவ தூஷணம் சொன்னான். ஆகவே இவனுக்கு என்ன சொன்ன கொலை. இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரன் சொன்னபடியால் தான் யூதர்களும் ஆசாரிகளும் இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொண்டார்கள். சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். இயேசுவை ஏன் சிலுவையிலே அறைந்தார்கள்? நம்முடைய பாவத்துக்காக, தட்ஸ் ஆல். ஆனால் பிரதான ஆசாரியுடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்து தன்னை தேவனுடைய குமாரனாக சொன்னபடியால் தான் அவர் இப்படி தெரிய செய்தார்களா, சிலுவையிலே அறைந்தார். தேவனுடைய குமாரன் இல்லை என்று சொல்லி அவர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மரணத்தை வென்று மூண்டானார், உயிரோடு எழுந்து இப்ப என்ன நிரூபிக்கிறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்பதை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து நிரூபித்தார். இனிமேல் எந்த யூதர்களும் இயேசுவை பிடித்து சிலுவையிலே அறைய முடியாது. இனிமேல் எவரும் இயேசுவை சவுக்கால அடிக்க முடியாது. இனிமேல் எந்த போர்ச்சவர் ரோம போர்ச்சவர் இயேசுவை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு தரம் பாடுபட்டார், ஒரு தரம் மரித்தார், ஒரு தரம் உயிரோடு எழுந்திருக்கிறார், திரும்ப இந்த பூமிக்கு வரப்போர். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினாலே தேவனுடைய குமாரசரி உலகத்துக்கு நிரூபித்தார். என கருமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்ததான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கிறது. என கருமானவர்களே, 3:16 யோவான் என்ன சொல்றது, அவன் ஒரே போறான குமாரனை விசுவாசிக்கிறோம், எவனோ அவன் கெட்டு போகாமல் அடையும்படிக்கு அவரை தந்தை இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கோஸ்பல் என்ன, சுவிசேஷம் என்ன, அவரு ஒரே போறான குமாரன், தேவனுடைய குமாரன், இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிப்போதான் நம்முடைய அடிப்படை விசுவாசம். சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, வாட் இஸ் அவர் ஃபெய்த். ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை விசுவாசம் என்ன, இது இன்றைக்கு பலருக்கு தெரியாது. ஒரு கிறிஸ்தவ அடிப்படை விசுவாசம் என்ன தெரியுமா, இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிறது. இதுக்கு இன்னொரு வெளிப்பாடு என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிறதுக்கு நமக்கு பரலோகத்தின் உதவி தேவை. இப்ப என்ன கவனிங்க, இயேசு மாமிசம் வெளிப்படுத்தலடா, பரலோகத்திலே பிதா உனக்கு வெளிப்படுத்திருக்க. என்ன வெளிப்பாடு, என்ன ரெவலேஷன் ஆஃப் ரெவலேஷன். எல்லா நான் சொல்றேன் கேளுங்க, இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற எல்லா வெளிப்பாடுகளிலும் மிகப்பெரிய வெளிப்பாடு என்னவென்றால், எல்லா வெளிப்பாடுகளிலும் மிகப்பெரிய வெளிப்பாடு என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக அறிந்து விசுவாசிப்பதே மிகப்பெரிய வெளிப்பாடு என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லி பேத சொன்ன உடனே இயேசு சொல்றார், பரலோகத்திலிருக்க பிதாதான் உனக்கு இதை வெளிப்படுத்திருக்கு. ஆகவே இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து அதன் அடிப்படையில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பை பெற்று தேவ ஆவியானவரை பெற்று தேவனுடைய பிள்ளைகளாக சபையில இருந்து கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற உன்னையும் என்னையும் பார்த்து பரலோகம் கழி கொடுத்ததுல என்னையா ஆச்சரியம் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, நாம செய்யற இந்த ரட்சிப்பின் ஊழியத்தை பார்க்கறதுக்கு பல்லவத்திற்கு தூதர்கள் கூட ஆர்வமாக இருக்கிறார்களா? ஒருவனுக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி அவனை பாவத்திலிருந்து திருப்பி கர்த்தத்தில் கொண்டு வருகிற இந்த ஊழியத்தை பார்க்கறதுக்கு பல்லவத்திற்கு தூதர்கள் கூட விருப்பத்தோடு கவனித்து பார்த்து, ஏன் தெரியுமா? They don't have that kind of experience. அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லையே, அவர்களுக்கு இந்த அனுபவம் இல்லையே, அவர்களுக்கு இந்த உரிமையையும் இந்த ஊழியத்தையும் பரலோகம் கொடுக்கவில்லை, ஆண்டவர் இயேசு கொடுக்கவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் தன்னை தேவனுடைய குமாரன்னு சொல்லி நிரூபித்தார். சோ இன்றைய நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படை என்ன? ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய அடிப்படை விசுவாசம் என்ன? நாம என்ன அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்தோம், ஏற்றுக்கொண்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். மந்திரி, எத்தியோப்பியா மந்திரி ரதத்துல போய் கொண்டிருக்கிறான். அங்க ஒருத்தன் இருக்கான், தேவ ஊழியக்காரன் பிலிப்பு இருக்கிறான். அவன் கேட்கிறான், தண்ணீர் இருக்குது, நான் ஞானஸ்தானம் எடுக்க தடை என்ன? அப்பொழுது பிலிப்போட பதில் என்ன? நீ விசுவாசித்தா உனக்கு தடை இல்லை. அப்ப அவன் மந்திரி என்ன சொல்றான்? இயேசுவை தேவனுடைய குமாரனாக நான் விசுவாசிக்கிறேன். That's all. Get out. Take the baptism. I am ready to give the baptism. If you believe Jesus Christ is the Son of the Living God, I am ready to give the baptism. இயேசுவை தேவனுடைய குமாரனாக விசுவாசிக்கிறேன். இறங்கி இறங்கினான். நீ கொடுத்தான் யானை சார் போட்ட. ஒவ்வொரு கிறிஸ்துவோட அடிப்படை விசுவாசம் என்ன? நம்ம ரட்சிப்பு அடிப்படை விசுவாசம் என்ன? இயேசுவை தேவனுடைய குமாரன் கர்த்தருக்கு சோதரம். நம்முடைய மன கண்களை திறந்தாரே பரலோக பிதா, பரிசுத்த பிதா, விக்கிரகங்களுக்கு முன்பாக விழுந்து கிடந்த நம்மை, ஊமையான விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்த நம்மை, தெய்வம் இல்லாதவைகளுக்கு தெய்வம் என்று கும்பிடு போட்ட நம்மை, பரலோகத்து தேவன் நம்ம வச்ச இறக்க பொறுக்கத்தினால், உருக்கமான இறக்கங்களினால் நம்முடைய மன கண்களை திறந்து இயேசுவை தேவனுடைய குமாரனாக காணுகிற பாக்கியத்தை கொடுத்து ரட்சிப்பு நிச்சயத்தை தந்து, பாவமன்றிப்பு நிச்சயத்தை தந்து, பரலோகராட்சியத்தை நிச்சயத்தை தந்து, பரிசுத்த ஆவியன் நம்ம கொடுத்து நாள்தோறும் நம்மை நடத்துகிற பரலோகத்து தேவனுக்கு, பரிசுத்த பிதாவுக்கு என்னாலும் கனமும் துதி நம்முடைய வாழ்விலும் சபையிலும் உண்டாவதா? ஸ்தோத்திரம் ஆண்டவர். உயிர்த்தெழுந்ததினாலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொல்லி நிரூபிக்கப்பட்டார்னு சொல்லி பேதுரு நாம் பார்க்கிறோம். நான் சொல்றங்களுக்கு, நான் அப்படி சொன்னது போல என்னதான் இயேசு அற்புதங்களை செஞ்சிருக்கலாம், என்னதான் நன்மை செஞ்சிருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து செத்து போயிருந்தா அந்த காலத்துல இருந்த பிரபல தத்துவ ஞானிகள் சோக்ரடிஸ், பிளேட்டோ போன்ற தத்துவ ஞானிகள் அருமையான தத்துவங்களை சொன்னாங்க. ஆகவேதான் பவுல் சொல்றார், கிரேக்க ஞானத்தை தேடுறாங்க, யூதங்கிற அடையாளத்தை தேடுறாங்க, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுகிறோம். சோக்ரடிஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ போன்ற தத்துவ ஞானிகள் மிகப்பெரிய தத்துவங்களை சொன்னாங்க. ஆனா இன்றைக்கும் அவங்க கல்லறையில் உறங்கி கொண்டிருக்காங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ தத்துவங்களே அல்ல, நாம ரட்சிப்பின் ரட்சிக்கப்பட்டு பாவத்திற்கு விடுதலையாக்கி பரலோகராட்சியத்தை அனுபவிக்கிற சத்தியங்களை நமக்கு போதித்து, நமக்காக மறித்து, மன்னத்தை ஒன்று உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவகுமாரனாக, வாழ்க்கையில நம்பிக்கை கொடுக்கிற நம்பிக்கை நட்சத்திரமாக, நம்பிக்கை நாயனாக, இன்றைக்கும் என்றைக்கு நம்முடைய இருதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவகுமாரர் இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு என்னாலும் கனமும் துதியும் மகிமை உண்டாகும். உயிர்த்தெழுந்ததினாலே இயேசு கிறிஸ்து பலமாய் நிரூபிக்கப்பட்டு தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை போடு. நம்ம இரண்டாவது சீக்கிரமாக போமே, இரண்டாவது நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 14 வசனத்தை படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 14
அதிகாரம் படிங்க.
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் உங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா.
திரும்ப படிங்க.
கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை
என்றால்
உங்கள் பிரசங்கமும் விருதா,
உங்கள் பிரசங்கம் விருதா,
உங்கள் விசுவாசமும் விருதா.
விசுவாசம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து மன்னத்து வென்று உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் நான் செய்கிற பிரசங்கம் விருதா, பயனற்றது, கட்டுக்கதை போல இருக்கலாம். ஏற்கனவே உலகத்தில் இருக்கிற பல கதைகள், காவியங்கள், காப்பியங்கள் போல இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார். அவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க. கிறிஸ்தவம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது மேலே கட்டப்பட்டிருக்கு. Do you believe it? Do you understand what I am saying? கிறிஸ்தவம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது மேலே கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதான் ஆண்டவர் இயேசுடைய போதைகளுக்கு உன்னத மகுடம் என்று நான் சொல்லுவேன். ஆகவேதான் இந்த சத்தியத்தை அறிந்த உணர்ந்த அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தல நடவடிக்கை நீங்க எடுத்து பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதை குறித்து பலமாய் சாட்சி சொன்னாரு. அடிக்கடி அடிக்கடி நீங்க எடுத்து வீட்டு போய் வாசி பாருங்க. அவர்கள் பிரசங்கித்த ஒவ்வொரு பிரசங்கத்திலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் சேர்க்கப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி சொன்னார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன் தோழா, நான் சொல்றதை கேளு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சேர்க்கப்படாத எந்த சுவிசேஷமும் பூரண சுவிசேஷம் இல்லை. இட் இஸ் நாட் ஃபுல் கோஸ்பல். சுவிசேஷம் அது பூரண சுவிசேஷம் அல்ல. ஆகவே சுவிசேஷத்தின் மைய பொருள், சுவிசேஷத்தின் மகுடம், சுவிசேஷத்துக்கு நாம் சேர்த்துக்கொள்ள முக்கிய வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதல். அவை இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலை நாம் நிச்சயமாக சுவிசேஷ முறைக்கு நீங்க ஒவ்வொருவரும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் நம்புறேன். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் பிரசங்கம் வருதா, விசுவாசம் வருதா. ஆகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க பார்ப்பீங்களா இருந்தால் நம்முடைய உயிர்த்தெழுந்தை குறித்து சொல்லப்படுது. இப்ப ஒரு காரியம் சொல்றேன் கேளுங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியால், ஹலோ கவுனி, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியா, கவுனிங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியால் நாமும் ஒரு நாளைக்கு மரணத்தை வென்று உயிரோடு எழுந்திருப்போம் என்கின்ற நம்பிக்கை பிறக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமைண்டார். ஏன் இயேசு என்ன சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார். அது மட்டும் இல்ல, யோபா 11:25 இயேசு என்ன சொன்னார், யார சொல்லுங்க, நானே உயிர்த்தெழுதலும், ஐ ஆம் தி லைஃப் அண்ட் தி ரெசரக்ஷன். என்ன கவனிங்க, நானே இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்றென்றைக்கும் வாழுவான். அது மட்டுமில்ல, இன்னொரு நட்சி சொல்றேன் கேளுங்க, இயேசுடைய வருகைக்கு முதல் நாம் மரித்தா அவர் வரும்பொழுதும் உயிரோடு எழுந்திருப்போம். ஆனா ஒருவேளை ஆண்டவர் ஸ்தோத்திர பதத்தை நான் விரும்புறேன், நம்முடைய காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகை இருக்குமாக இருந்தா நாம் எல்லோரும் ஒரு நிமை பொழுதுல மர்வமாகி இயேசுவ மத்திய ஆயத்துல சந்திக்கிறதுக்கு பறப்போம். செட்டைகள் இல்லாவிட்டாலும் பறப்போம், விமானத்துல எல்லாம் பறப்போம். அப்ப ஒரு காரியம் நாம் எல்லாரும் சொல்லலாம். என்ன சொல்லலாம் தெரியுமோ, மரணமே உன் கூரங்கு, பாதாளமே உன் ஜெயமேங்கே. புரியுதா சொல்றது, உங்களுக்கு புரியுதா? இந்த வசனம் எப்படி நிறைவேறும், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் என்கிற வார்த்தை எப்படி நிறைவேறப்போகிறது? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்பி வரும் பொழுது உயிரோடு இருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒவ்வொருவரும் அவர்கள் மரணத்தை காணாமல் இயேசுவை சந்திக்க போறாங்க. ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மர்வம் ஆகுமா? ஒரு இமை பொழுது அர்த்தம் என்ன, கண்ணு மூடி முடிக்கிறது. ஒரு இமை பொழுதுல நாம் எல்லாரும் மர்வமாகும். அது என்ன மர்வமாம், வேதம் நமக்கு தர வழிபாடு என்ன, அவர் இருக்கிறது போல நாமும் இருப்போமா? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வீடுகள் பூட்டி இருக்கு, அறை பூட்டி இருக்க, வீட்டுக்குள்ள பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் இண்டா. ஏன் சமாதானம் இண்டா தெரியுமா, யூதருக்கு பயந்து போய் அசந்து போய் இருக்கிறாங்க, உள்ளுக்கு வெளியில வராம ஊட்டிட்டு இருக்கிறாங்க. ஆகவே பயத்தோடு இருக்கிற அப்போஸ்தலரை பார்த்து எல்லாம் வீடெல்லாம் பூட்டி இருக்க இயேசு கிறிஸ்து உள்ள பிரவேசித்து எந்த தொடர்பு போட்டாரோ தெரியாது, எந்த ஜன்னலுக்களால போனாலும் தெரியாது. ஏன் தெரியுமா, அது உயிர்த்தெழுந்த சரீரம். என்ன சொன்ன கேளுங்க,
இப்படிப்பட்ட ஒரு மகிமையான சரீரத்தை தான் ஆண்டவர் நமக்காக வச்சுக்க. இன்றைக்கு இருக்கிற சரீரம் இன்றைக்குதான் பூசி புனஞ்சி இதுக்கு தான் நீ சீராட்டி பாராட்டி இதை குறிச்சுதான் கவலைப்பட்டு கொண்டிருக்க. ஒரு நாளைக்கு இந்த கூடாரத்தை விட்டு நீ போயிடுவ. ஆகவே உன் சரீரத்தை குறிச்சு அதிகமாக கவலைப்படாத, இதை குறிச்சு அதிகம் இதுக்காகவே உன் காலத்தை நேரத்தை செலவழிக்காத. உனக்குள்ள இருக்கிற ஆத்மா முக்கியம், உனக்குள்ள இருக்கிற ஜீவன் முக்கியம். ஆண்டவர் இயேசு உன் சரீரத்துக்காக, உன் சரீரத்தை சரீரத்தை மீட்கிறதுக்காக, உன் ஆத்மாவை மீட்கிறதுக்காக வந்திருக்க. ஆனா இயேசு கிறிஸ்து ஆவி ஆத்மா சரீரத்துக்கு அவர் கர்த்தர், அது சத்தியம். ஆனா உன் ஆத்மாவை அழிவுக்கு விலக்கி காக்கவர் வந்திருக்க. ஆகவே உன் சரீரத்தை விட உன் ஆத்மா ஆண்டவருக்கு முக்கியம். ஆகவே தான் வேறு சொல்றது, ஆத்மா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல. உன் ஆத்மாவை குறித்த ஒரு அறிவு, ஒரு தெளிவன் உன் ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கதா? அழிவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள, மகிமையின் சரீரத்தை பெற்றுக் கொள்ள ஆண்டவர் இயேசுவுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆண்டவருடைய வருகையிலே அவரை சந்திக்க உடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? கரை படிந்த சரீரத்தை விட்டு தள்ளு, கரை படிந்த காரியங்களை தள்ளு, அசுத்தங்களை அருவறுப்புகளை விட்டு விலகி, பாவங்களை விட்டு விலகியோடு ஏண்ட பரிசுத்த தேவனை சந்திக்க போகிற நீ ஆயத்தப்பட வேண்டுமா என்றால் பாவங்களையும் பரிசுத்த குலச்சைகளையும் அருவறுப்புகள் அசுத்தங்கள் அலங்கோலங்கள் அப்பப்பா விட்டு ஓடு. இல்லையில் ஆண்டவர் சொல்லுவாரு, தாருகளை அறிய சேர்ச்சிக்கு போன ஆண்டவரு, ஊழியம் செஞ்ச ஆண்டவரு, அற்புதம் செஞ்ச ஆண்டவரு, தீக்க தரிசனம் சொன்ன ஆண்டவரு, ஆண்டவர் வாயிலிருந்து வார வார்த்தை என்ன? உம்முடைய நாமத்தில் அற்புதங்களை செஞ்சோம் ஆண்டவர், தீக்க தரிசனம். பட் ஏசன் சொல்ற உங்களை அறிய, இதுதான் நமக்கு சேப்பரைசா இல்லையா? கவனிங்க, கிறிஸ்து உயிர்த்தலாவிட்டால் நம்முடைய விசுவாசம் இருந்தா பிரசன். ஆகவே இரண்டாவது உயிர்த்தது நமக்கு நம்பிக்கை நச்சது என்ன? நாம் மறுத்தாலும் மீண்டும் உயிரோடு எழுந்திருப்போம். இந்த நம்பிக்கையை ஒரு மனுஷனுக்கு ஊட்ட வல்ல ஒரே ஒரு நபர், மறித்தாலும் உயிரோடு எழுந்திருப்போம் என்கின்ற நம்பிக்கையை இந்த உலகத்துல தரவல்ல ஒரே ஒரு நபர், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஒரே ஒருவர் தான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார். இவர் தான் நமக்கு நித்திய ஜீவனையும் மனத்துக்கு பிற்பாடு இருக்க போற மகிமையின் வாழ்வையும் தரவல்லவர். இவர் ஒருவர் தான். ஆகவேதான் இயேசு சொன்னாரு, நானே வழி சத்தியம். வேற பக்க வழியோடும் இல்லை, அல்லது அண்டகிரவுண்டுகளாலேயும் போயில. அவர் உயிர்த்தெழுந்து நமக்கு தருகிற இரண்டாவது நற்செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு உயிரோடு எழுந்தபடியால் நாமும் ஒரு நாளைக்கு மரித்தாலும் ஒரு நாளைக்கு உயிரோடு எழுந்திருப்போம். அதுக்கு முன்பாக நாம் சரீரத்தில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வருகை இருக்குமா இருந்தால் ஒருமை பொழுதலை மர்வமாகி கிறிஸ்துவை சந்திக்கும் மத்திய அகத்தில் பறந்துவோம். ஆண்டவுடைய பரிசுத்த நாமத்துக்கு வழிவிட்டாடும். சரி, அடுத்த காரியம் உயிர்த்தெழுந்து நமக்கு தருகிற அடுத்த முக்கிய காரியம் என்னவென்றால், இதுக்குள்ள இன்னும் ஒரு காரியம் நான் சொல்லிட்டு போடும். அதே ஒன்று கொண்டு 15 அதிகாரம் 3 வசனத்துக்கு அப்புறம், 2-3 வசனத்துக்கு படி,
நான் உங்களுக்கு பிரசங்கித்திர பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி,
கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி
நமது பாவங்களுக்காக
மரித்து
அடக்கம் பண்ணப்பட்டு வேத
வாக்கியங்களின் வேத வாக்கியங்களின் படி கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி மறித்து வேத வாக்கியங்களின் படி என்ன செய்தாராம்? உயிர்த்தெழுதல். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலும் ஒரு வேத வாக்கிய நிறைவேறுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ இப்ப நாம் அடுத்த குறிப்புக்குள்ள போவோம். நேரம் போகக்கூடிய சீக்கிரம் நாம் முடிக்க போறேன். படிக்க இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போமே. இப்ப இருக்கட்டும், இப்ப மூன்றாவது காரியம் நான் சொல்றது கவனிங்க, நேரம் போல சொல்லுங்க கவனி. அப்போ சொன்னது போல இயேசுட அப்போ சிலதான் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்க, அதிகாலையிலே வெறுத்தோட ஸ்திரீகள் எல்லாம் என்ன கொண்டு போனாங்க தெரியுமா? நல்லா சொல்றது கவனிங்க, கந்த வர்க்கம் கொண்டு போறாங்க. எதுக்கு கொண்டு போனாங்க தெரியுமா? செத்து போய் கல்லறைக்குள்ள இருக்கிற இயேசுட சரீரத்துக்கு கந்த வர்க்கம் முடுறதுக்கு அதிகாலை இருட்டோட இருந்து கந்த வர்க்கத்தை கொண்டு போறாங்க பாரு. அப்ப இந்த பெண்மணிகளுடைய நோக்கம் எல்லாம் என்ன? இயேசு கிறிஸ்து செத்து போயிட்டார். நல்லா கவனிங்க, இல்லாட்டவன் கந்த வர்க்கத்தோட போயிருக்க மாட்டான்.
ஆகவே அதிகாலையில் இருட்டோடு எழும்பி கந்தவர்க்கத்தையும் கொண்டு போடுறாங்க. எதுக்கு? மரித்த இயேசுடைய சரீரத்துக்கு கந்தவர்க்கம் போடுறதுக்கு. ஆனா இயேசுவை பின்பற்றின சீசர்லாம் அங்க இருக்கிறாங்க, வீட்டுக்கு இருக்கிறாங்க. ஆனா இங்க பெண்மணிகளை பார்த்தா அதிகாலை இருட்டோடு எழும்பி கந்தவர்க்கத்தை, ஐயா செத்து போன இயேசுடைய சரீரத்துக்கு கந்தவர்க்கம் போடுறதுக்கு இருட்டோடு எழும்பி போயிருக்கா? அதுக்கு இரு முந்தின இரவே எல்லாத்தையும் ஆயுதப்படி பொறுப்பா போட்டு வச்சிருப்பாங்க. அதிகாலையில் எழும்பி நான் போகணும் எங்க? கல்லறைக்கு. இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சனிக்கிழமையே நம்ம பொறுப்பேன்றது நல்லதானே. வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையில உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை தரிசிக்க, அவருக்கு ஆராதனை செய்ய, அவரை தேடி சபைக்கு வாரத்துக்கு ஆராதனைக்கு போறதுக்கு சட்டர்டே நைட்டே நாம எல்லாம் பொறுப்பா பண்ணத்தான் என்ன. திங்கட்கிழமை என்ன, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிடிச்சி வீட்டுக்கு போனா நமக்கு உடனே வர திங்கட்கிழமை வேலை. அங்க வேலை என்ன செய்யணும், எந்த உடுப்பு, எந்த ஷூ, என்னென்ன ப்ரோக்ராம், வட்டவரத்தையும். சோ வி ஷுட் பி ஹேவ் இன் அவர் மைண்ட் சம்திங், இட் இஸ் நாட் சின், அது பாவம் இல்லை. சோ வி ஹேவ் ப்ரிப்பேர், நாம அதுக்கு நம்ம தயார்படுத்தோம், ஒன்னும் தப்பு இல்லை. அது போல ஆண்டவுடைய ஆலயத்துக்கு வாரத்துக்கும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யறதுக்கும் கத்தோட வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி சந்தோஷமா இருந்து சொன்னானே பாருங்க. நமக்கு தேவோட வீட்டுக்கு நாம வந்து கலாட்டா பண்ண வாரம், அல்லது ஐஸ்கிரீம் குடுக்க வாரம், அல்லது கொசி பண்ண வாரம், ஆண்டவரை உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதல் நாளாகி ஆண்டவர் இயேசுவை தரிசிக்க, ஆண்டவர் இயேசுக்கு ஆராதனை செய்ய, அவர் பாதங்களை தொழுது கொள்ள, அவருக்கு மகிமை செல்ல, பிதாவாகிய தேவனுக்கு ஆராதனை செய்ய நாம் கூடிவர். ஆகவே முதல் நாளே நம்மளை ஆயத்தப்படுத்தினார் என்ன, ஊழியம் செய்யறவர்களும் இதில் ரொம்ப கவனமாக we have to prepare ourselves to do the ministry, to accomplish the will of God in your life. You have to prepare yourself. அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன், அவனுடைய செய்கை தக்கதாக அவன் பலன். ஆகவே ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்த பொறுப்புக்கு நான் உண்மையிலே எண்ணி கொடுத்துட்டார். உன்னை நம்பி இந்த கொடுத்திருக்க இந்த பொறுப்பை, உன்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், உன்னை நம்பி இந்த சுவிசேஷத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு உண்மையில் உள்ள அதிகாலையில் எழுப்பி ஓடுறாங்க என்னத்துக்கு, கந்தவர்க்கம் வருது. அப்ப உங்களோட மைண்ட் இருக்க வேண்டும், செத்து போன இயேசுக்கு உடலுக்கு சேரும். ஆனா அங்க போய் பார்த்தா நான் நம்புறேன், இவங்க போகும்பொழுது இவங்களோட மைண்ட் என்ன இருக்குது, இயேசுக்கு கந்தவர்க்கம் விடணும். ஆனா அந்த குகையேசுக்கு என்ன பெரிய கல்லால் அடைச்சி வச்சிருக்காங்களே, அதை எப்படி யார் தள்ளுவா, யாரு கல்ல புரட்டி தள்ளுவா, எப்படி உள்ள போறதுன்னு யோசிச்சு வச்சுட்டு போறான். அங்க போய் பார்த்தா தே வாஸ் சர்ப்ரைஸ், சம்திங் வாஸ் ஹேப்பன் தேர். அந்த அதிகாலை ஒரு ஆச்சரியமான அதிகாலை, அந்த அதிகாலை ஒரு ஆச்சரியமான அதிகாலை. இன்றைய செய்தியின் தலைப்பு ஆச்சரியமான அதிகாலை. இவரை கவனிங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, கல்லை யாரு புரட்டி தள்ளுவான்னு சொல்லி ஓடி போய் போடும் பார்த்த பொழுதோ கல் ஏற்கனவே புரட்டி தள்ளிப்பட்டிருக்கு. இப்ப என்ன கவனிங்க, இப்ப நான் ஏற்கனவே சொல்லி நினைக்கிறேன், கல்லை ஏன் புரட்டி தள்ளப்பட்டது என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து கல்லறை விட்டு வெளியில வாரத்துக்கு கல்லு புரட்டி தள்ளப்படலை. நல்லா விளையாடு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வெளியில வரணும், ஆகவே கல்ல புரட்டி தள்ளுறதுக்காக தூதம் வந்து கல்ல போட்டு தள்ளல. அப்ப ஏன் கல்லு புரட்டி தள்ளப்பட்டது, இந்த ஓடி வாரங்களே பொம்பளில அவரு தெரியுமே, என்னக்கு கந்தவர்க்கம் வர போறாங்க, அவங்க எல்லாம் போய் பார்க்கணும், இவங்க உள்ள போகாட்டாலும் இவங்க மூலமா போய் அப்போஸ்தலருக்கு சொல்லி அந்த பேதுர யோவான் எல்லாம் ரன்னும் ஓடிட்டு பூட்டிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாம் உள்ள வந்து இந்த சரீரம் உள்ள இல்ல, நான் உயிர்த்தெழுந்தேன் என்பதை வெளியில இருக்கிற பேதுர யோவானும் மற்ற ஸ்திரீகளும் கந்தவர்க்கம் வந்த ஸ்திரீகளும் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இந்த உலகமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கல்லு போரட்டி தள்ள. நம்ம கற்றுக்கொண்ட காரியம் என்ன, ஐயா சாதாரண பெண்மணிகள் மகதலான மனிதன் முதலாவது சாட்சி, ஏன் தெரியுமா, அவனிடத்தில் இருந்து ஏழு அசுத்த ஆவிகளை இயேசு துரத்தியிருந்தாரா, அந்த நன்றி கடன் பாரு. எனக்கு ஒரு ஒரு பெண்ண அசுத்த ஆவி பிடிச்சிருந்தா அவள் எப்படி அலக்கழிவான்றதை நான் பல பெண்ணோட வாழ்க்கையில பார்த்திருக்கேன், அந்த பெண்ணும் அதை அனுபவிச்சிருக்கேன். அவ இப்படிப்பட்ட சீரழிவிலிருந்து வெக்கேடுகளிலிருந்து என்னை விடுதலையாக்கின தெய்வத்தை நான் எப்படி மறக்கிறது, அவரை கொலை செய்து கல்லறைகளை அடக்கிட்டாங்களே, அந்த அன்பு அவளை இருக்க விடையில பாருங்க, அவளை இருக்க விடையில பாருங்க. அதிகாலை இருட்டோடு எழும்பி கந்தவர்க்கத்தை எடுத்துட்டு ஓடுறாள், உயிர்த்தெழுந்த இயேசுவை காண அல்ல, மரித்து போன சரீரத்துக்கு கந்தவர்க்கம் போறது. இதான் நான் சொல்லுவேன், இதுதான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற உண்மையான அன்பு பாருங்க. அதான் வேற சொல்றது உள்ளத பாட்டுல, நேசம் மரணத்தை விட கொடியதான். இலங்கையில நான் இருக்கைகளை படிச்சிருக்கேன் பத்திரிகையில, காதலனுக்காக காதலி தற்கொலை,
ஞாபகம் வருது. சில பேருக்கு காதல் என்றாலே என்னட்டு தெரியாது. காதல் என்றால் யான் கிட்ட லவ் பண்றாங்க. காதல் என்றால் அதுல உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமோ? இஸ் எனிபடி கேன் சே தட்? காதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? அன்பு அல்லது சிரேகம். அதான் இன்றைக்கு எல்லாரும் எங்கெல்லாம் ஒரு ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, இந்த வார்த்தைக்கு பஞ்சமே இல்லப்பா. அது எத்தனை பேர் ஆண்டு பார்த்து ஐ லவ் யூ ஜீசஸ் அப்படி சொன்ன அப்படி எல்லாரும் மறித்து போன இயேசுவின் சரணத்துக்கு கந்தரிக்கப்படும் போன இந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பார். ஐயா, உயிர்த்தெழுந்த இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தெரியுமா, இந்த ஸ்திரிகளை போல செத்து போன இயேசுக்கு அல்ல, மரணத்தை கொண்டு உயிரோடு எழுந்து இன்றும் என்றும் சதா காலங்களும் வாழுகிற இயேசுடத்துல உண்மையான அன்பு நீ வைப்பாயா? நீ உண்மையாக இயேசுல அன்பு வச்சா நீ சும்மா இருக்க மாட்டான். நான் அடிச்சு சொல்றேன் கேளு, கத்தர் உலகான தேவ சமூகத்தை நினைக்கிற நான் சொல்றேன் கேளுங்க, பயத்தோடும் பக்தியோடும் பரிசுத்தாவையோடும் படுத்தோடும் சொல்றேன் கேளுங்க, ஆண்டவர் இயேசுல ஒரு மனுஷன் அன்பு கூறுவானா இருந்தா அவன் சும்மா இருக்க மாட்டான். ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பு என்னை நிரக்கி ஏவுகிறது. பட்டணம் பட்டணமாய் கிராம கிராமமா அடி உத உழப்பு, ஆனாலும் இருக்க முடியல. அடிச்சு காயம் படி செத்து போனான்னு சொல்லி விட்டுருப்பான். ஆனால் ஒருத்தரும் பாடுத்து என் பிராண அற்பமாக வந்திருக்க உண்மையான அன்பு பாரு மட்டுமா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து யோவான் 21:15 என்ன சொன்னாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரும் பார்க்க நீ அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவரே, என் ஆடுகளை வைப்பாயா? சோ இஃப் யூ ரியலி லவ் மீ டு சம்திங். நீ எனக்கு அன்பா இருக்கிறாயா? என் ஆடுகளை வை. இப்ப நான் எனக்குள்ள ஒரு யோசனை வந்து என்ன தெரியுமா, இயேசுக்கு அன்பான சீசன் யாரு? யோவான். அப்போஸ்தலன் இருத்தர் இயேசுவுடைய மார்பில சாஞ்சிருக்க அளவுக்கு இன்டிமேட்டா இருந்திருக்கு. அவருக்கு அன்பான சீசன் சொல்லி நான் உயிர்த்தெழுந்த பிற்பாடு நான் சொல்லப்படுவேன். ஆனா இயேசு கிறிஸ்து தன் ஆடுகளை வைக்கிற பொறுப்பை யோவான் கொடுக்கல், ஆனா பேதுரத்தை நான் கொடுத்திருக்கேன். இதுக்குற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா, யோவான் இயேசுவை மறுதளிக்கல, ஆனா பேதுரு இயேசுவை மறுதளிச்சான். ஆனா ஆண்டவுடைய அழைப்பும் தெரியும் அப்படி இருக்குது. நாம இதை குறித்து கேட்கறது என்ன சொல்ல முடியும்? மிகவும் அன்பானும் மாறாதது என்று எழுதப்பட்டிருக்க வேத வசனம் எவ்வளவு தத்துவமாக நிரூபிக்கப்படுகிறது பாரு. மறித்த சரத்துக்கு கந்தருக்கு மெய்யான அன்பு இந்த உயிர்த்தெழுந்த நாளில தேவ பிள்ளைகளாக்கி உங்களை என் வரதார கத்தர் முன்பாக நான் கேட்டுக்கொள்றேன். பொய்யாக அல்ல, மாய்மானம் இல்லாத உண்மையான அன்பு இயேசு மேல வைப்பாய். இவன் 15 இயேசு இப்படியாய் சொன்னார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க, ரிமைன் இன் மை லவ், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்க. ரொம்ப 2 வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பொறிப்பவன் யார்? அப்போஸ்தலனாய பவுல் முழங்குகிறார் பார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை மரணமோ ஜீவனோ வாழ்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ நாசமோசமோ வருங்காலமோ எதிர்காலமோ தேவதூர்களோ பட்டவர் எனித்தின் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டோம் என்று ஐ ஹேவ் எ கன்ஃபர்மேஷன் இன் மை ஹார்ட், என்னை ஒன்றுமே இயேசுவை விட்டு பிரிக்காது என்கின்ற ஒரு நிச்சயம் அவனுக்குள் இருந்திருக்கு பாரு. ஐயா, இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நான் உன்னை பார்த்து சொல்லு, உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கூட இந்த நிச்சயம் வரவேண்டும், இந்த உலகத்தில் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. நான் சொல்றேன் கேளுங்க, சொல்றேன் கேளுங்க, இந்த உலகத்துல எல்லா அன்பும் மாறிப்போம். ஹலோ, இந்த உலகத்துல எல்லா அன்பும் குறைஞ்சு போ, பிள்ளைகள அன்பும் குறையும், பெற்றோர் மனைவி கணவனுடைய அன்பும் மாறும், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏறும் இறங்கும். ஹலோ, இந்த உலகத்துல மாறாத மறையாத மங்காத குறையாத குன்றாத ஒரே ஒரு அன்பு, அது கர்த்தரா இயேசு கிறிஸ்து அன்பு ஒன்றுதான். ஆகவே போலிகளை நம்பி ஏமாறாத, மனுஷ அன்பு மறைஞ்சுப்போம் மாறிப்போம், ஆனா இயேசு கிறிஸ்துடைய அன்பு ஒன்றுதான் மாறா. இந்த அன்பில நிலைச்சு உலக காரியங்களுக்கு இடம் கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் அன்பு அடகு வச்சிடாது.
அவர் கடவுள் எல்லாம் வீட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ரெண்டு பேரும் நாம்